வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சோலை ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் முனைவர் வி. அன்புமணி. புத்தகத்தின் பெயர் ஆத்மாவின் ராகங்கள். எழுதியவர் தீபம் நா. பார்த்தசாரதி. எழுதிய ஆண்டு 1969. ஆத்மாவின் ராகங்கள், அத்தியாயம் 10. வாசிப்பவர் முனைவர் வி. அன்புமணி. அந்த வருஷம் காந்தியடிகள் சட்டமறுப்பு இயக்கத்தை வாபஸ் வாங்கினார். இயக்கம் இருந்தவரை சிறைக்கு போகவும் அடிபடவும் நேர்ந்த தேசியவாதிகள் அனைவரும் இப்போது வெளியே இருந்ததால் அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. ஆன்மா பரிசுத்தமான லட்சியத்தை நிரூபிக்க காந்தி மகன் 21 நாள் கடுமையான உண்ணாவிரதம் இருந்தார். அந்த சமயங்களில் கிடைத்த ஹரிஜன், சுதந்திர சங்கு, காந்தி பத்திரிகைகளின் இதழ்களை ராஜாராமனும் நண்பர்களும் கண்களில் நீர் நெகிழ வாசித்தனர். காந்தியடிகள் சத்தியாகிரக ஆசிரமத்தை கலைத்த போதும், அரசியலிலிருந்து விலகிக் கொள்ளப் போவதாக அறிவித்த போதும் வேதனையடைந்த தேசபக்தர்கள் மீண்டும் அவர் கிராம கைத்தொழில்களில் அக்கறை காட்டி தொடங்கிய குடிசை தொழில் திட்டத்தாலும் மற்றவற்றாலும் ஓரளவு நம்பிக்கை கொள்ள முடிந்தது. சில மாதங்களுக்கு முன்புதான் பிரகதீஸ்வரனோடு பம்பாய் காங்கிரசுக்கு போய்விட்டு வந்திருந்தான் ராஜாராமன். காந்தியின் மனவேதனைகளும் சட்டமறுப்பு இயக்கம் தளர்ச்சி அடைந்ததும் சூழ்நிலைகளை விறுவிறுப்பில்லாமல் ஆக்கியிருந்தன. அந்த வேளையில் மத்திய அசம்பிளி தேர்தலில் தேசபக்தர்களுக்கு அமோகமான வெற்றி கிடைத்ததால் மீண்டும் ஒரு புதிய உற்சாகம் பிறந்திருந்தது. சென்னை மாகாணத்தை பொறுத்தவரை வில்லிங்டன் பிரபுவின் தாசர்களாக இருந்த தேசிய எதிரிகள் பலர் தேர்தலில் தோற்றது தேசபக்தர்களின் செல்வாக்கை அதிகமாக்கியது. தேர்தல் வேலைகளாலும் இணையற்ற வெற்றியாலும் தொண்டர்களிடையே மறுபடி விறுவிறுப்பு வந்திருந்தது. மிக முக்கியமான நிகழ்ச்சியாக மகாத்மாவின் தமிழ்நாட்டு சுற்றுப்பயணம் வாய்ந்தது. அகில இந்திய ஹரிஜன சேவா சங்கத்தாரின் ஏற்பாட்டுப்படி காந்தி மகான் தமிழ்நாட்டில் சுற்றுப்பிரயாணம் செய்தார். அவர் மதுரைக்கு வந்த தினத்தன்று நல்ல மழை. முதலில் அவருக்காக ஏற்பாடு செய்த பெருங்கூட்டம் கலைக்கப்பட்டு மறுநாள் வேறு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தார் வைத்தியநாதையர். மதுரைக்கு மாலை 6 மணிக்கு வருவதாக இருந்த மகாத்மா 2:30 வரை வர முடியாமல் போகவே மழையில் பிரயாணம் என்ன ஆயிற்றோ என்று கவலைப்பட்டு கூட்டத்தையும் கலைத்துவிட்டு வைத்தியநாதையர், சுப்பராமன், ராஜாராமன் எல்லோரும் திருமங்கலம் வரை எதிர்கொண்டு போய் பார்த்தார்கள். காற்றும் மழையுமான அந்த தினத்தில் எதுவும் நினைத்தபடி நடக்கவில்லை. வகையில் வெள்ளம் கோரமாயிருந்தது. மகாத்மா மதுரை வரும்போது அகாலமாகிவிட்டது. ஜார்ஜ் ஜோசப் சார் திருமங்கலத்திலிருந்து கூடவே காந்தியோடு வந்தார். மகாத்மா காந்தி தேசபக்தர் சுப்பராமனின் பங்களாவில் தங்கினார். பெண்களோடு பெண்களாக போய் அவருடைய ஹரிஜன் நிதிக்கு தன் கைகளில் நகைகளில் கணிசமான பகுதியை கொடுத்துவிட்டு வந்தாள் மதுரம். தன்னிடம் கேட்காமல் தானாகவே அவள் இந்த நல்ல காரியத்தை செய்தது ராஜாராமனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ராஜாராமனும் நண்பர்களும் கூட ஒரு பெரும் தொகை திரட்டி ஹரிஜன நிதிக்காக மகாத்மாவிடம் கொடுத்தனர். அப்போது உடனிருந்த டாக்டர் TSS ராஜன் திடீரென வாய் தடுமாறி, மிஸ்டர் ராஜாராமன் என்று கூப்பிடுவதற்கு பதில் மிஸ்டர் காந்திராமன் என்று அவனை கூப்பிடவே வைத்தியநாதகர் சிரித்துக்கொண்டே, இப்படியே உன் பெயரை மாற்றி கொண்டு விடு. காந்தி மதுரைக்கு வந்ததற்கு அடையாளமாக நீ இதை செய்ய சொல்லித்தான் மிஸ்டர் ராஜன் உனக்கு இப்படி பெயர் சூட்டுகிறார் என்றார். ராஜாராமனுக்கு அவர் அப்படி அழைத்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படியே செய்கிறேன் என்று சிரித்து கொண்டே வைத்தியநாதையரிடம் பணிவாக கூறினான் அவன். வைத்தியநாதையர் ராஜாராமனை மிக உற்சாகமாக மகாத்மாவுக்கு அறிமுகப்படுத்தினார். மறுநாள் காலை மகாத்மா ஒரு ஹரிஜன சேரிக்கு சென்றார். மாலையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடந்தது. மதுரையிலிருந்து அமராவதி புதூர் வரை ராஜாராமனும் மகாத்மாவோடு சென்றான். அங்கே புதுக்கோட்டையிலிருந்து பிரகதீஸ்வரனும் வந்திருந்தார். இருவரும் மகாத்மாவின் சந்நிதியில் சந்தித்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து சில மாதங்கள் சுற்றுப்புற ஊர்களான சோழவந்தான், நிலக்கோட்டை, வத்தலக்குண்டு, பெரியகுளம், உத்தமபாளையம் என்று தேசிய பணிகளுக்காக ராஜாராமனும் நண்பர்களும் அலைந்தனர். பெரிய குளமும் வத்தலக்குண்டும் தேசபக்தி உணர்வில் இயல்பாகவே நன்கு கணிந்திருந்தன. PS சங்கரன், முனகலா பட்டாபிராமையா முதலிய அப்பகுதி தேசபக்தர்கள் அப்படிப்பட்ட சூழலை உண்டாக்கி வைத்திருந்தனர். ஆலய பிரவேசத்துக்காகவும் சில முயற்சிகள் நடந்தன. ஓராண்டு காலம் இந்த பணிகளை கழிந்தது. மதுரம் வீட்டிலேயே வீணை வாய்ப்பாட்டு வகுப்புக்கான விடயங்களை நடத்த தொடங்கியிருந்தாள். இடையிடையே கச்சேரிகளுக்கும் போய்விட்டு வந்தாள். தகப்பனார் காலமான கொஞ்ச நாளைக்குள்ளேயே நாகமங்கலத்தோடு அந்த வீட்டின் உறவுகள் விடுபட்டு போயின. போக்குவரவும் கூட இரு குடும்பங்களுக்கும் இடையே விட்டு போயிற்று. ஜமீன் குடும்பத்துக்கு இந்த உறவை காட்டிக்கொள்ள கூச்சமாயிருப்பதாக தெரிந்தது. தவிர ஜமீன்தாரின் உயிலில் மதுரத்தின் பெயருக்கு தனியே சொத்து எழுதி வைத்திருந்தது வேறு மனஸ்தாபத்தை ஆழமாக்கி விட்டிருந்தது. குடும்ப பெண்கள் பலர் ஒன்றாம் நம்பர் தந்து தேடி வந்து படிக்க கூசினர். என்றாலும் ஆசைப்பட்டு தேடி வந்து கேட்டவர்களுக்கு மட்டுமே மதுரம் கற்பித்தாள். அப்படி படிக்க வருகிறவர்களிடம் அவள் காந்தியை பற்றியும் கதர் நூற்பது பற்றியும் கூட எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தாள். சிலர் செவி சாய்க்காவிட்டாலும் பலர் அவள் பிரச்சாரத்தினாலும் மாறினர். ராஜாராமன் காங்கிரஸ் வேலைகளில் மிக உற்சாகமாக ஈடுபட்டான். மதுரம் தன்மேல் செலுத்திய அன்பையும் பக்தியையும் ஏற்று அவன் தேசத்தின் மேலும் பொது காரியங்களிலும் பக்தி சிரத்தை காண்பித்தான். பக்தி செய்யப்படுகிறவர்களால் தான் பக்தி செய்ய முடிகிறது என்ற நுணுக்கத்தை அவன் இப்போது அனுபவபூர்வமாக உணர முடிந்தது. மக்கள் எல்லோரும் தன்மேல் பக்தி செலுத்தினால் அதை ஏற்கும் தலைவன் நாடு முழுவதின் மேலும் பக்தி செய்ய உற்சாகம் பிறக்கிறது. ஒரு பக்தியை ஏற்கும் போதுதான் இன்னொரு பக்தி செய்ய ஆர்வம் பிறக்கிறது. மதுரம் அவனை பக்தி செய்தால் அவன் தேசத்தை பக்தி செய்தான். அன்பில் கிடைக்கிற உற்சாகம் எத்தனை அன்பு பெருக்கை வளர்க்க முடியும் என்பதற்கு அவர்கள் உதாரணமாயிருந்தனர். ஒருவர் அன்பு செய்தாலும் அன்பு செய்கிறவனும் செய்யப்படுகிறவனும் உலகில் ரகசியமாகவே ஒரு சுமூகமான வித்தை பயிர் செய்து வளர்த்துவிட முடியும் போல் இருக்கிறது. உலகில் ரகசியமாகவே பயிராகும் நல்லுணர்வு பயிர்களில் மிக பெரியது தூய அன்புதான் என்று தோன்றியது. அடுத்த வருட ஆரம்பத்தில் அவன் காரைக்குடியில் கூடிய தமிழ்நாடு காங்கிரசுக்கு போய்விட்டு திரும்பிய போது மதுரத்தின் தாய் தனபாக்கியம் தேக அசௌக்கியப்பட்டு படுத்த படுக்கையாயிருந்தாள். காரைக்குடிக்கு வந்திருந்த பிரகதீஸ்வரன் அவனோடு மதுரைக்கு வந்திருந்தார். காரைக்குடி காங்கிரஸில் தீர சத்யமூர்த்தி தலைவராகவும் காமராஜ் காரியதரிசியாகவும் வந்தது ராஜாராமன் உட்பட மதுரை சீமை தேசபக்தர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை உண்டாக்கியிருந்தது. மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியாக ஆசிரமம் அமைப்பதை பற்றி ஆலோசனைகளை மீண்டும் நினைவூட்டினார் பிரகதீஸ்வரன். அதை பற்றி திட்டமிடவே அவரை மதுரைக்கு அழைத்து வந்திருந்தான் ராஜாராமன். மதுரத்தின் தாய் படுத்த படுக்கையாயிருக்கவே அவர்கள் கவனம் ஆசிரம ஏற்பாடுகளில் செல்ல முடியாமல் இருந்தது. மகாத்மாவின் ஆசி பெற்று வைத்தியநாதையர் ஆலய பிரவேச ஏற்பாடுகளுக்காக அவன் போன்ற தொண்டர்களின் ஒத்துழைப்பை நாடினார். மீனாட்சி கோவிலில் அப்போதிருந்த டிரஸ்டி RS நாயுடு அதற்கு மிகவும் ஒத்துழைத்தார். ஏறக்குறைய அதே சமயம் காந்தி மகான் வார்த்தா சேவாசிரமம் அமைக்கும் முயற்சியில் இருப்பதை அறிந்து தங்கள் முயற்சிக்கு சுபசூசகமாக நண்பர்கள் அதை கொண்டனர். ஏற்கனவே ராஜாராமனும் பிரகதீஸ்வரனும் ராம சொக்கலிங்கத்தின் விருந்தினராக அமராவதி புதூரில் மகாத்மா வந்து தங்கியிருந்த போது இது பற்றி கூறி அவருடைய ஆசியை பெற்றிருந்தனர். இப்போது அதை செய்ய ஏற்ற தருணம் வந்துவிட்டதாக பிரகதீஸ்வரன் கருதினார். சட்டசபை முனிசிபல் தேர்தல்களில் ஈடுபட்டு பதவியை அடைவதை விட இப்படி பணிகளில் இறங்குவது நாட்டுக்கும் நல்லதென்று பிரகதீஸ்வரன் கருதினார். ஜில்லா போர்டு தேர்தல்கள் சட்டசபை தேர்தல்களை விட மகாத்மாவின் சமூக சீர்திருத்த லட்சியங்களே இருவரையும் கவர்ந்தன. அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் சுற்றுப் பிரயாணம் செய்த பாபு ராஜேந்திர பிரசாத் ஜவஹர்லால் நேரு ஆகியவர்களிடம் இது பற்றி கூறி யோசனை கேட்டார்கள். அவர்களுடைய ஆசையும் கிடைத்தது. லக்னோ காங்கிரஸுக்கு போகாத குறை நேருவை தமிழ்நாட்டில் சந்தித்ததில் தீர்ந்தது போலிருந்தது அவர்களுக்கு. ஒவ்வொரு முறையும் தேர்தல் தலைவர் பதவி போட்டி எல்லாம் ஏற்பட காங்கிரஸ் இயக்கத்தில் குழு மனப்பான்மை மெல்ல மெல்ல வளருவது அவர்களுக்கு கவலை அளித்தது. மதுரை காரைக்குடி வேலூர் வத்தலக்குண்டு ஆகிய இடங்களில் ஒவ்வொரு தலைவர் தேர்தலிலும் இயக்கத்தின் சகோதர பாவமுள்ள தொண்டர்கள் பிரிவதும் கட்சி கட்டுவதும் கண்டு ஐயோ இந்த ஒற்றுமை குறைவு பெரிதாகி நாட்டின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடாதே என்று அவர்கள் கவலைப்பட்டார்கள். ஹரிபுரா காங்கிரஸில் சுபாஷ் பாபு மகாசபை தலைமையை பெற்றார். அசம்பிளி தேர்தலில் விருதுப்பட்டி தேசத் தொண்டரும் நண்பரும் அயராத ஊழியரும் ஆகிய காமராஜ் நாடார் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டது ராஜாராமனுக்கு பெரிதும் மகிழ்ச்சி அளித்தது. முதல் முதலாக சட்டசபை அமைத்தபோது ராஜாஜி மந்திரி சபையில் சத்தியமூர்த்தி மந்திரியாக இடம்பெறாதது அந்த மகிழ்ச்சியெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் ஆகிவிட்டது. ஆனால் அந்த மந்திரி சபை ஆலய பிரவேச சட்டம் கொண்டு வந்தது உடனடி உதவியாக அமைந்தது. சேலம் ஜில்லாவில் மதுவிலக்கும் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. மாபெரும் தேசிய விரதத்தைப் போலவும் பல கோடி மக்களின் நோன்பைப் போலவும் தொடங்கப்பட்ட காங்கிரஸில் போட்டிகளும் பகைகளும் லேசாக தெரிவதையே பொறுக்க முடியாமல் கலங்கினார்கள் அவர்கள். இந்த தேசிய மகாவிரதம் நாளை உலகில் வெறும் கட்சியாகி விடக்கூடாதே என அவர்கள் கவலைப்பட்டார்கள். 1933 திரிபுரா காங்கிரஸில் பட்டாபி தோற்று சுபாஷ் ஜெயித்தது காந்தியடிகளுக்கு வருத்தத்தை அளிக்கவே தலைமை தாங்கிவிட்டு பின் சுபாஷ் ராஜினாமா செய்தார். ராஜாராமனின் வேண்டுகோளுக்கு இணங்கி பிரகதீஸ்வரன் மதுரையிலேயே தொடர்ந்து சில காலம் தங்கினார். 1939 இரண்டாவது உலக மகா யுத்தம் தொடங்கிய போது காங்கிரஸ் மந்திரி சபை பதவிகளை விட்டு வெளியேறியது. அந்த வருஷம் சுபாஷ் மதுரை வந்திருந்தார். வைஸ்ராய் இந்திய விடுதலையை கவனிக்க மறுத்ததால் வாரதாவில் கூடி காங்கிரஸ் தனிப்பட்டவர் சட்டமறுப்புக்கு மீண்டும் அனுமதி வழங்க முடிவு செய்தது. முதல் சத்தியாகிரகியாக இனோபா பாவேயை தேர்ந்தெடுக்க முடிவாயிற்று. அப்போது முதல் பிரகதீஸ்வரனும் ராஜாராமனும் ஆச்சாரிய வினோபா பாவேயுடன் கடித தொடர்பு கொண்டனர். ஆசிரம அமைப்பை பற்றி அவரிடம் யோசனைகள் கேட்டனர். அவரும் விரிவாக எல்லாம் எழுதியிருந்தார். மதுரையிலேயே தங்கி ஆசிரம அமைப்பு வேலைகளை கவனித்த பிரகதீஸ்வரன் ஒரு நாள் ராஜாராமனையும் மதுரத்தையும் வைத்துக் கொண்டு சிரித்தபடியே ஒரு யோசனை கூறினார். நீங்கள் ரெண்டு பேரும் வாரதாவுக்கு போய் மகாத்மாவின் ஆசை பெற்று கல்யாணம் செய்து கொண்டால் என்ன? இதை கேட்டு மதுரம் தலைகுனிந்தாள். சிறிது நேரத்தில் சிரித்து கொண்டே படியேறி மொட்டை மாடி வழியே வீட்டிற்கும் ஓடிவிட்டாள். ராஜாராமன் பதில் சொல்லாமல் இருந்தான். பிரகதீஸ்வரன் விடவில்லை. மீண்டும் தொடர்ந்தார். விளையாட்டுக்கு சொல்லல ராஜா, நிஜமாவே தான் சொல்றேன். நானும் குருசாமியும் இன்னும் நாலஞ்சு சத்தியாகிரகிகளும் சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி நினைக்கிறது இல்லைன்னு மீனாட்சியம்மன் கோயில் சத்தியம் பண்ணியிருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னே நான் இன்று முதல் வருஷத்தில் படிச்சுட்டு இருந்தப்போ அந்த சத்தியத்தை பண்ணினோம். இந்த நிமிஷம் வரை எங்களில் ஒருத்தரும் அந்த சத்தியத்தை மீறலை. அப்படின்னா உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்காவது தேசம் சீக்கிரம் விடலையிடணும்னு நான் மீனாட்சியம்மனை பிரார்த்தித்துக்கிறத தவிர வேற வழி இல்லை. சத்தியம் பண்ணிட்டோம், அதை காப்பாற்றி ஆகணும். நான் மறுக்கலையே, சீக்கிரம் சுதந்திரம் கிடைக்கணும்னு தானே சொன்னேன். சுதந்திரம் கிடைக்கிற விஷயத்திலாவது உங்கள் பிரார்த்தனை பலிக்கணும் சார். பலிச்சா ஒன்று மட்டும் பலிக்காது ராஜா, ரெண்டு பிரார்த்தனையும் சேர்ந்து தான் பலிக்கும். நீ ரொம்ப பாக்கியசாலிப்பா, இந்த பொண்ணு மதுரம் இருக்கே, இதை போல ஒரு சுகுணவதியை நான் பார்த்ததே இல்லை. கடவுளுடைய படப்பில் மிக உத்தமமான ஜாதி ஏதாவது தனியாக இருக்குமானா, அதில் இவளுக்கு தான் முதலிடம் கொடுப்பேன் நான். உங்கள் ஆசீர்வாதம் என்றான் ராஜாராமன். அவன் முகம் அப்போது மிகவும் மந்தகாசமாக இருந்தது. இதழ்களில் அபூர்வமாக புன்சிரிப்பும் தெரிந்தது. மதுரையிலிருந்து நாகமங்கலத்துக்கு போகிற வழியில் மதுரத்துக்கு சொந்தமாக ஜமீன்தார் எழுதி வைத்த ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. மாமரங்களும் நெல்லி மரங்களும் தென்னை கூட்டமுமாக இருந்த அந்த 25 ஏக்கர் பரப்புமுள்ள தோட்டத்தின் நடுவே ஒரு தாமரை குளமும் மிக பரந்த விழுதுகளோடு படர்ந்து பெருங்குடைபோல் பழங்காலத்து ஆலமரம் ஒன்றும் இருந்தன. அதை ஆசிரமத்துக்கு தந்து விடுவதாக மதுரம் சொல்லிக் கொண்டிருந்தாள். தனபாகியத்தின் சம்மதம் பெற சமயம் பார்த்து கொண்டிருந்தார்கள். பிரகதீஸ்வரனுக்கு அந்த ஆலமரமும் குளக்கரையும் ரொம்ப பிடித்திருந்தது. அடிக்கடி அதை வியந்து பேசிக் கொண்டிருந்தார். ஒரு காலத்தில் ஆலமரத்தடிகளில் வளர்ந்த தத்துவங்கள் தான் இன்று பாரதம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. இந்த இடத்தை பார்த்ததும் எனக்கு வேத காலத்து தபோவனங்களை நினைக்க தோன்றுகிறது என்றார் பிரகதீஸ்வரன். இந்த இடத்தில் ஒரு நாளந்தா சர்வகலாசாலையே உண்டாக்கி விடலாம் என்று அடிக்கடி புகழ்வது அவர் வழக்கமாயிருந்தது. எங்க அம்மாவை கேட்கணுங்கிறதே இல்லை, அவ படுத்த படுக்கே ஆயிட்டா. இன்னமே பொழைச்சா கடவுள் புண்ணியந்தான். உங்களுக்கு அந்த இடம் பிடிச்சிருந்தா நானே பத்திரம் எழுதி சாசனம் எண்ணெய் கொடுத்துட்டேனே என்று மதுரம் ஆர்வமாக சொன்னாலும் பிரகதீஸ்வரன் அப்படி செய்ய தயங்கினார். இதற்குள் தனபாகியமே ஒரு நாள் பிரகதீஸ்வரனை கூப்பிட்டு அனுப்பி பேசினாள். ரத்னவேல் பத்திரம் கூட இருந்தார். அப்போது மங்கம்மா எல்லாம் சொன்னான், நான் சாகரத்துக்குள்ள அந்த வாசசாலை பிள்ளையாண்டானிடம் மதுரத்தை கையை பிடிச்சி ஒப்படைச்சிடணும். கல்யாணமும் நான் வற்புறுத்தலை, என் பொண்ணை ஒப்படைச்சு காப்பாத்துப்பான்னு சொல்லிட்டா கூட அப்புறம் நிம்மதியாக மூச்சு விடுவேன். தனவாக்கியம் இதை தன்னை கூப்பிட்டு என் சொல்கிறாள் என்று முதலில் பிரகதீஸ்வரன் தயங்கினார். தம்பிக்கு துணையாக கூட இருக்கிறவங்கள நீங்கள் தான் வயசு மூத்தவங்க, அதான் பெரியம்மா உங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க. தப்பா நினைக்காதீங்க ஐயா என்று பத்தர் அதை விளக்கினார். அதுதான் சமயம் என்று இந்த கல்யாணத்தை நான் முடிச்சு வைக்கிறேன், ஆனா அதுக்கு பதிலாக நீங்க ஒரு உபகாரம் பண்ணணுமே பிரியம்மா என்று சிரித்துக்கொண்டே மாந்தோப்பு நிலத்தை பற்றி ஆரம்பித்தார் பிரகதீஸ்வரன். அவள் கூறிய பெருந்தன்மையான பதில் அவரை வியப்பில் ஆழ்த்தியது. தாராளமா எடுத்துக்கோங்க, சந்தோஷத்தோட பத்திரம் எழுதி தர சொல்றேன் என்றால் தனபாகியம். ராஜாராமனின் சபதம் நிறைவேற வேண்டியதை பற்றியும் பிரகதீஸ்வரன் அவளிடம் கூறினார். அதற்கும் அவள் சம்மதித்தாள். தனபாகியத்துக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை அவருக்கு. ஏதோ நீங்க பெரியவங்க வாக்கு கொடுத்தா சரிதான், எங்க சாதி தொழில விட இஷ்டம் இல்ல, நானும் அப்படி வாழல, ஜமீன்தார் கௌரவமா என்னை வச்சிருந்தார், கௌரவமா பெத்தேன் வளர்த்தேன், மறுபடியும் இந்த நரகத்துல போய் விழுந்துடாம கௌரவமா ஒருத்தன் கையில ஒப்படைச்சிட்டு சாகணும், நாகமங்கல ஜமீன்தாருக்கு பிறந்த பொண்ணு ஒன்னாம் நம்பர் சந்தை தொழில் பண்றான்னு அவ பேர் வரப்படாது, நீங்க பாத்துக்கணும், மகராக நான் இருப்பீங்க ஐயா, நீங்க சொன்னா கூட உங்க பொண்ணு அப்படி ஆக மாட்டாமா, கவலைப்படாதீங்கோ, நானே ராஜாராமனுக்கு சொல்லியிருக்கேன், அவன் கோயில்ல சத்தியம் பண்ணிருக்காட்டா நானே திருவேடகம் கோயிலுக்கோ வாரதா ஆசிரமத்துக்கோ கூப்பிட்டு போய் நாளைக்கே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் என்றார் பிரகதீஸ்வரன். அவள் குச்சி குச்சியாக தளர்ந்த விரல்களை கூப்பி அவரை வணங்கினாள். அதற்கு மேல் பேச அவளுக்கு சக்தி இல்லை. அவர் விடைபெற்றி கொண்டு பத்தரோடு புறப்பட்டார். பவித்திரமான மனித இதயங்கள் எங்கெங்கோ இப்படி இருளில் இருப்பதாக தோன்றியது அவருக்கு. தனபாக்கியம் இத்தனை மிருதுவான சுபாவமுடையவளாக இருப்பாள் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அன்றிரவு ராஜாராமனையும் பிரகதீஸ்வரனையும் பத்தரையும் முத்திரப்பனையும் தன் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு அனுப்பியிருந்தாள் தனபாக்கியம். இதை மங்கம்மா வந்து பத்தரிடம் சொல்லி பத்தர் மேலே வந்து பிரகதீஸ்வரனிடம் தெரிவித்தார். இரவு அங்கே போனதும் பிரகதீஸ்வரன் தனபாக்கியத்திடம், என்ன பெரியம்மா நிச்சயதார்த்த விருந்து வைக்கிறீங்க போறதுக்கே என்று சிரித்து கொண்டே கேட்டார். தனபாக்கியமும் முகம் மலர்ந்தாள். வீடு முழுவதும் மட்டிப்பால் வாசனை கமகமத்தது. அவர்கள் எல்லோரும் போகும்போது மதுரம் தனபாக்கியத்தின் கட்டில் அருகே கீழே ஜமக்காலத்தில் அமர்ந்து வீணை வாசித்து கொண்டிருந்தாள். பிரகதீஸ்வரனோடு ராஜாராமனை பார்த்ததும் பதறி எழுந்து நிற்க முயன்றவளை கையமர்த்தி உட்கார்ந்து வாசிக்கும்படி சொன்னான் அவன். அவர்களும் ஜமக்காலத்தில் உட்கார்ந்தார்கள். மதுரத்தின் முகத்தில் மணப்பெண்ணின் கவர்ச்சி பொழிந்தது. கூந்தலில் பூக்கள் மணந்தன. எப்போ முதல் முதலா நீ நூத்த சித்தத்தோட இவன் கதர்கடைக்கு புடவை வாங்க வந்தானோ அப்பவே தெரியுமே எனக்கு என்று முத்திரலப்பன் அவனை கேலி செய்தார். பிரமாதமாக விருந்து சமைத்திருந்தால் மங்கம்மா கிழவி. விருந்து முடிந்து மதுரம் சிறிது நேரம் பாடினாள். விடைபெற்று கொண்டு கிளம்பிய போது, எங்களைப் போலவே பாரத தேசம் சீக்கிரமா அந்நியர்களிடமிருந்து விடுதலை அடைஞ்சு சுதந்திரம் பெறணும்னு நீங்களும் பிரார்த்திச்சுக்கோங்கம்மா, அப்பதான் உங்க பொண்ணுக்கு கல்யாணமும் சீக்கிரம் ஆகும் என்று படுத்தை சிரமப்பட்டு எழுந்து உட்கார்ந்திருந்த தனபாக்கியத்திடம் சொல்லிவிட்டு வந்தார் பிரகதீஸ்வரன். மறுநாள் அதிகாலையில் ராஜாராமன் பிரகதீஸ்வரன் முத்திரலப்பன் மூவரும் ஆசிரமம் அமையிருந்த அந்த மாந்தோப்புக்கு சென்றார்கள். பர்ணசாலைகள் மாதிரி முக்காலடி களத்துக்கு சம்பங்கோரை வேந்த குடிசைகளாக கட்டிடங்களை அமைப்பது எளிமையை காட்டுவதோடு செலவிலும் சிக்கனத்தை உண்டாக்கும் என்றார் பிரகதீஸ்வரன். ஆலமரமும் தாமரை பூக்குளமும் அப்படியே இருக்க வேண்டும் என்றும் கூடியவரை பச்சை மரங்களை வெட்டுவது தவிர்க்க வேண்டும் என்றும் முடிந்தால் மரங்களை மேலே விட்டுவிட்டு அடிமரம் கட்டிடத்திற்குள் தூண்போல் அப்படியே இருக்கும்படியாகவே சார்பை நெருக்கி கூரை வேந்திவிட வேண்டும் என்றும் கூட அவர் அபிப்பிராயப்பட்டார். ஒரு சிறு மரத்தை வெட்டுவதை கூட அவர் விரும்பவில்லை. மாந்தோப்பின் தென்புறச்சரிவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி நெடுந்தூரம் ஓடையாகவே வந்து பின்பு வைகையில் கலந்துவிடும் ஒரு பெரிய கால்வாய் பாய்ந்து கொண்டிருந்தது. அந்த ஓடைக்கு பன்னீர் ஓடை என்பதாக தோட்டத்து காவலால் பெயர் கூறினான். தோட்டத்திற்குள் இருந்து ஓடைக்கு இறங்க இரண்டு மூன்று இடங்களில் ஜமீன்தாரே எப்போதோ கச்சிதமான படிகளை கட்டிவிட்டிருந்தார். தோட்டத்துக்குள்ளேயும் இரண்டு மூன்று இடங்களில் பெரிய பெரிய இறங்கு கிணறுகள் இருந்தன. கிணற்றின் தண்ணீர் கரும்பாக நினைத்தது. எதிர்கரையில் ஓடையில் மறுபுறமாக ஒரு கரடு இருந்தது. அதை மலையென்றும் சொல்ல முடியாது, பெரிய மரங்கள் அடர்ந்திருக்கவில்லை என்றாலும் அந்த கரடு ஏதோ காட்டுச்செடி கொடிகளால் மண் தெரியாதபடி பசுமையாக இருந்தது. சிறிய மலை போன்ற கரடும் அடுத்து ஓடையும் அதை அடுத்து மாந்தோப்புமாக அந்த இடம் அற்புதமான இயற்கை அழகு குளிப்பதாக தோன்றியது. சர்க்கா நோற்பது கதர் நெய்வது தவிர முதலில் ஒரு ஆரம்ப பள்ளி நடத்தவும் பின்பு படிப்படியாக உயர்தர பள்ளி கிராமிய கலாசாலை ஆகியவற்றை நடத்தவும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கருதினார்கள். படிப்பறிவில்லாத ஏழைகளுக்கும் படிக்க வசதியற்ற நாட்டுப்புறத்தை சேர்ந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் அறிவு புகட்டுவது ஆசிரமத்தின் முக்கிய நோக்கமாக அமைய வேண்டும் என்று கருதினார் பிரகதீஸ்வரன். மதுரை திரும்பியதும் ஆசிரமத்துக்கு பெயர் வைப்பது பற்றி யோசித்தார்கள். மூத்தவரும் அனுபவஸ்தரும் ஆகிய வைத்தியநாதையரிடம் போய் கேட்கலாம் என்றான் ராஜாராமன். அவர்கள் வைத்தியநாதையரை சந்திக்க சென்றார்கள். அப்போது மதுரை வந்திருந்த மட்டப்பாறை வெங்கட்ராமையரையும் சந்திக்க சொல்லி அவர்களுக்கு அவர் கூறினார். ஆசிரமத்தின் பெயர் சம்பந்தமாக யோசனை கேட்டபோது சத்தியம் தன்னை திருத்த உதவுவது, சேவை பிறரை சுகம் காண செய்வது உதவுது. இந்த இரண்டுமே காந்திய மகாவிரதங்கள். சத்தியமும் சேவையும் உள்ளங்கையும் புறங்கையும் போல் சேர்ந்திருக்க வேண்டும். உங்கள் ஆசிரமத்துக்கு சத்திய சேவாசிரமம் என்ற பெயர் வைத்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்றார் வைத்தியநாத ஐயர். அந்த பெயர் அவர்களுக்கும் பிடித்திருந்தது. பெயரை சொல்லிவிட்டு அவர்கள் கேட்காமலே ஆசிரமத்துக்காக வைத்துக் கொள்ளும்படி 500 ரூபாய் பணமும் கொடுத்தார் வைத்தியநாத ஐயர். ராஜாராமன் தயங்கினான். பெரியவர் ஆசீர்வாதம் போல கொடுக்கிறார், வாங்கிக்கொள் என்றார் பிரகதீஸ்வரன். ராஜாராமன் வைத்தியநாத ஐயரை வணங்கிவிட்டு பணத்தை வாங்கி கொண்டான். தீர்காயசா இருந்து நாட்டுக்கு தொண்டு செய் என்று அவனை வாழ்த்தினார் அவர். அப்புறம் தொடர்ந்து இக்னேஷியஸ், சுப்பராமன் ஆகியோரையும் போய் பார்த்தான். பிரகதீஸ்வரனும் முத்துரலப்பனும் கட்டிட வேலையில் பழக்கமுள்ளவரும் கொஞ்சம் சுதேசி மனப்பான்மை உள்ளவருமான கொத்தனார் ஒருவரை தேடி கண்டுபிடிக்க முயன்றார்கள். ரத்தனவேல் பத்தர் சுண்ணாம்புக்கார தெருவில் இருக்கும் சுபையா கொத்தனார் என்பவரை தேடி கூப்பிட்டு கொண்டு வந்தார். சுபையா கொத்தனார் கதர் கட்டியிருந்தது அவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாய் இருந்தது. வானம் தோண்டி தரைமட்டம் வரை கல்கட்டு, அப்புறம் செங்கல் கூரை சார்புடன் 6 தனித்தனி கட்டிடங்கள், ஒரு பிரேயர் ஹால், ஆலமரத்தை சுற்றி வட்டமாக மேடை என்று ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது. சில மரச்சாமான்களும் மேஜை நாற்காலிகளும் கை ராட்டினங்களும் நெசவு சாதனங்களும் தறிகளும் தேனி வளர்க்கும் மரக்கூடுகளும் கூட தேவைப்பட்டன. ஆசிரமத்தின் சிக்கனமான தேவைகளுக்கே எல்லாமாக சேர்த்து 20,000 ரூபாய் வரை வேண்டியிருக்கும் போல் இருந்தது. அப்போது போத்தனூரில் அவிநாசிங்கம் செட்டியார் நடத்தி வந்த ராமகிருஷ்ண வித்யாலயத்தை முன்மாதிரியாக கொள்ளுமாறு நண்பர்கள் சிலர் யோசனை கூறினர். அடுத்த வெள்ளிக்கிழமையே தாமதமின்றி மாந்தோப்பை ஆசிரமத்துக்காக பத்திரம் பதிந்து சாசனம் செய்து கொடுத்து விட்டால் மதுரம். வீட்டுக்கு வரவழைத்து பிரகதீஸ்வரன் முன்னிலையில் மதுரமே ராஜாராமனிடம் அதை கொடுத்தாள். அடக்க ஒடுக்கமாக அவனை பாதங்களில் சாஷ்டாங்கமாக வணங்கி எழுந்து அந்த பத்திரத்தை மதுரம் கொடுத்த விதம் பிரகதீஸ்வரன் இதயத்தை நெகிழ வைத்தது. இதே தெருவில் உன்னை ஒத்த வயதிலுள்ள பெண்கள் எப்படி எப்படியெல்லாம் சொத்து சேர்க்கலாம் என்று அலைந்து கொண்டிருக்கும் போது நீ உன்னுடைய சொத்துக்களை பவித்திரமான காரியங்களுக்காக ஒவ்வொன்றாய் தியாகம் செய்து கொண்டிருக்கிறாய் அம்மா. கடவுள் உனக்கு ஒருபுறையும் வைக்க மாட்டார். மீனாட்சி கிருபையால் உனக்கு சகல ஐஸ்வர்யமும் பெருகும் என்றார் பிரகதீஸ்வரன். மதுரம் அவரையும் வணங்கி எழுந்து அடக்கமாக குனிந்த தலை நிமிராமல் நின்றாள். என்னுடைய சகல ஐஸ்வர்யமும் இவர்தான் என்று ராஜாராமனை சுட்டிக்காட்டி சொல்லிவிட தவிப்பது போல் அவளது இதழ்கள் துடிதுடித்தன. மன்மதனின் ஆசை நிறைந்த விழிகளின் சிவப்பை போல் சிவந்திருந்த அந்த இதழ்களில் நாணி மறையும் புன்னகை ஒன்று ஒரு சீராக எரியும் குத்து விளக்கின் ஒளியைப் போல் நிரந்தரமாக ஒளிந்து கொண்டிருப்பதாக ராஜாராமனுக்கு தோன்றியது. எல்லா பற்களும் தெரியும்படி அவள் அரட்டையாக சிரித்து அவன் பார்த்ததே இல்லை. விலை மதிப்பெற்ற வெண்முத்துக்களை பாதுகாப்பது போல் பற்கள் தெரியாத இங்கித சிரிப்பே அவள் அலங்காரமாயிருந்தது. அதை அவன் அவ்வப்போது கவனித்திருக்கிறான். பத்திரம் பதிவாகி கிடைத்த தினத்தன்றும் அவர்கள் அங்கேயே சாப்பிட வேண்டும் என்று தனபாக்கியம் பிடிவாதம் செய்தாள். அதையும் அவர்கள் மறுக்க முடியவில்லை. மறுநாள் காலை பிரகதீஸ்வரனும் சுப்பையா கொத்தனாரும் முத்திரலப்பனும் கட்டிட அளவு வேலைகளுக்காக மாந்தோட்டத்துக்கு போயிருந்தார்கள். ராஜாராமனுக்கு காலையிலிருந்து லேசான ஜுரம் அடித்துக் கொண்டிருந்தது. முந்தைய முறை மாந்தோப்புக்கு போன போது ஓடையில் புது தண்ணீரில் குளித்தது உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாமல் நீர் கோத்து கொண்டு விட்டது. அவன் வாசகசாலையிலேயே படுத்துக் கொண்டிருந்தான். மதுரம் அவன் நெற்றியில் போடுவதற்காக சாம்பிராணி பற்று அரைத்து கொதிக்க வைத்துக் கொண்டு வந்தாள். பிரகதீஸ்வரன் இங்கே வந்து தங்கினப்புறம் நீ என்கிட்ட பேசுறதே விட்டாச்சு இல்லையா மதுரம்? பேசாட்டா என்ன? அதான் விடிஞ்சா எழுந்திருந்தா நான் தவறாம தெரியலேது ராமான்னு கதறின் இருக்கேனே, அது உங்க காதல விளையாதோ இல்லையோ? கேட்டுக்கொண்டே சுட சுட நெற்றியில் பற்றை போட வந்தவிடமிருந்து விலகி உட்கார்ந்தான் அவன். வளையணிந்த தந்தக்கை பின்வாங்கியது. ஏன், நான் போடப்படாதா? இப்படி வச்சிடு, நானே எடுத்து போட்டுக்கிறேன். முடியாது, நீங்களே உங்க நெத்தியிலையும் தலையிலையும் போட்டுக்க வசதியா இருக்காது. எனக்கே இப்படி வேலையில அம்மாவோ மங்கம்மாவோ தான் போட்டு விடுவாங்க. 10 வேற கொதியாக கொதிக்கிறது, சூடுதுவான் தாங்காது உங்க கைக்கு. அதை கேட்டு ராஜாராமன் சிரித்தான். என் கை தாங்காத சூட்டா உன் கை தாங்க முடியும் போல இருக்கே. பதில் சொல்ல முடியாமல் இதழ்கள் பிரியாத அந்த புன்னகையோடு தலைகுனிந்தாள் மதுரம். தேசம் சுதந்திரம் அடைகிற வர எந்த பெண்ணின் கையும் இந்த சரீரத்தில் பட விடுவதில்லை என சத்தியம் பண்ணியிருக்கேன். ஆகும், சேவை செய்தவர்களை தடுப்பதற்கு எந்த சத்தியத்துக்கும் உரிமை இல்லை. இதற்கு அவன் பதில் சொல்ல முடியவில்லை. மீண்டும் அவளுடைய நளினமான கோமல மெல் விரல்கள் அவன் நெற்றியை அணுகிய போது அவன் தடுக்கவில்லை. பெண்ணை திரண்டது போன்ற அந்த மிருதுவான வளைக்கரம் நெற்றியில் பட்டபோது இதமாயிருந்தது. பற்றும் கூட குளிர்ந்திருப்பது போல் உணர்ந்தான் அவன். பற்று போட்டு முடித்ததும் சிரித்து கொண்டே அவனை அவள் ஒரு கேள்வி கேட்டாள். உங்களை ஒன்று கேட்கணும் எனக்கு. கேள. வரங்களையும் கொடுக்கும் சக்தி இல்லாத சாதாரண தேச தொண்டனா? நான் கொடுக்க முடியாத பெரிய வரமாக பார்த்து நீ கேட்டா அதுக்கு நான் பொறுப்பில்ல மதுரம். அவள் புன்னகை பூத்தாள். அது ஏன் அப்படி சொல்லணும்? நீங்க எந்த பெண்ணும் என்னை தொட முடியாதுன்னு நீங்களே, உங்களை என்ன தவிர வேற ஒருத்தையும் தொடக்கூடாதுன்னு நான் கதறி கதறி பாடுறதை கேட்டும் நீங்க அப்படி சொல்லியிருக்கப்படாது. எத்தனை தினங்கள் என் பூக்களால் உங்களோட இந்த அழகிய பாதங்களை அர்ச்சித்து பக்தியை அச்சாரம் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தும் நீங்க இது மாதிரி பேசலாமா? நீ அது வர தொட முடியாதுன்னு மட்டும்தான் நீங்க சொல்லணும். இன்னொருத்த தொடறதுங்கிற பிரஸ்தாபமே கூடவே கூடாது. தப்பு தான், வாயை தவிர சொல்லிட்டேன் மதுரம். ஆனா நீ மட்டும் சூடு தாங்குற சக்தி உங்கைக்கு மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி பேசலாமா? அதுல என்ன தப்பு? சேவை செய்யறவங்களுக்கு சூடு தெரியாது. பக்தி சிரத்தியோட மாரியம்மன் கோயில தீ மிதிக்கிறவங்களுக்கு கால் சொல்றதில்லையே. ஏதேது உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது போல இருக்கேன். இருக்கலாம், ஆனா உங்களை ஜெயிக்கிற நோக்கம் எனக்கு ஒரு நாளும் கிடையாது. என் தவமே உங்களுக்காக சகலத்தையும் தோக்கணுங்கிறது தான். இப்போதும் பதில் பேச முடியாமல் மெய்சிலுத்து போயிருந்தான் அவன். பற்று உறைந்து முகமும் நெஞ்சும் வேர்த்து கொட்டியது. சிரிக்காமல் அந்த வாக்கியங்களை ஒவ்வொரு வார்த்தையாக அவள் நிதானமாய் கூறிய போது அவள் கண்களில் ஈரம் பளபளப்பதை அவன் கவனித்தான். இப்படி ஒரு பிறவியை பல முறை அவளுக்காகவே, அவளுடைய சேவைக்காகவே அடைய வேண்டும் போல் அந்த வாக்கியங்களால் இந்த வினாடியில் அவனை தவிக்க செய்தாள் மதுரம். அவள் பற்று கொதித்து கொண்டு வந்த கரண்டியோடு எழுந்து போன பின்பும் நீண்ட நேரம் அந்த தவிப்பிலேயே இருந்தான் அவன். படியேறி திரும்பி சென்ற போது கருணாகமாக சுழன்ற அவள் பூச்சூடிய கூந்தல் பின்னல் வினையாய் இயங்கிய சரீர நளினம், நிருத்தியமாக நடந்த நடையின் அழகு, சுகந்தமாய் சுழன்ற நறுமணங்கள் எல்லாம் நாங்கள் உனக்கு சொந்தம், நாங்கள் உனக்கு சொந்தம் என்று அவனை நோக்கி மௌனமாக தவிப்பது போல் இருந்தது. இவ்வளவு பெரிய தாபத்தை அவன் இதற்கு முன் எப்போதுமே உணர்ந்ததில்லை. சிறையில் பாடிய கவிதை நினைவு வந்தது. மதுரம் சொல்லியபடி பூண்டு மிளகு தேசாவரம் எல்லாம் சேர்த்து பகல் உணவில் பத்தியமாக ஒரு ரசம் வைத்திருந்தாள் மங்கம்மா. அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட போது ஜுரத்துக்கு அது மாற்றாக இருந்தது. அவன் அன்று பகலில் நன்றாக அயர்ந்து தூங்கினான். மாலையில் அவன் கண் விழித்த போது பக்கத்து மாடியில் மதுரம் மீனை வகுப்பு நடத்தி கொண்டிருப்பதை அனுமானிக்க முடிந்தது. சாயங்கால தபாலில் வந்த கடிதங்கள் மேஜை மேல் இருந்தன. அவற்றில் ஒரு கடிதம் தமிழ்நாடு மாகாண காங்கிரசின் அடுத்த கூட்டம் பற்றியும் தலைவர் தேர்தல் பற்றியும் கூறியது. இன்னொரு கடிதம் சென்னையிலிருந்து தலைவர் தேர்தலில் என்ன மாதிரி யாரை ஆதரிக்க வேண்டும் என்பது பற்றி சென்னை போயிருந்த மதுரை தேச பக்தர் ஒருவர் எழுதியது. அவற்றை அவன் படிக்க தொடங்கிய போதே பிரகதீஸ்வரனும் முத்துரலப்பனும் சுப்பையா கொத்தனாரும் திரும்பி வந்தார்கள். கடிதங்களை பிரகதீஸ்வரனிடம் கொடுத்தான் அவன். அத்தியாயம் 10 ஆத்மாவின் ராகங்கள் நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சோலி ஒலி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் முனைவர் அன்புமணி.